Shri Shri Radha Krishna Gova Govinda Shanta Radha Krishna Gova Dati Jai Shri Vrindavan Dhamma 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 Namaste, Sri Krishna, Chaitanya Prabhu, Nityananda, Sri Advaita, Gaurava, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Hare, Hare Rama, Hare Hare. Reading from Bhagavad Gita, chapter 12, verse 20. Ye tu dharma mṛtam idam
Ye tu dharma mṛtam idam
Yatoktam paripāsate
Yatoktam paripāsate
Śraddhādānam paramā
Śraddhādānam paramā
Bhaktaste tīva me priyā
Bhaktaste tīva me priyā
Ye tu dharma mṛtam idam
Ye tu dharma mṛtam idam explain the process of transcendental service for approaching Him. Such processes are very dear to the Lord if He accepts the person engaged in them. The question of who is better, one who engages in the path of impersonal Brahman or one who engages in the personal service of the Supreme Personality of Godhead, was raised by Arjuna, and the Lord replied to him so explicitly that there is no doubt that devotional service to the Personality of Godhead is the best of all processes of spiritual realization. In other words, in this chapter it is decided that through good association one develops attachment for pure devotional service and thereby accepts the bona fide spiritual master, from him begins to hear and chant and observe the regulative principles of devotional service with faith, attachment, and devotion. And that's because engaged in the transcendental service of the Lord. This path is recommended in this chapter. Therefore, there is no doubt that devotional service is the only absolute path for self-realization, for the attainment of the Supreme Personality of Godhead. The impersonal conception of the Supreme Absolute Truth that's described in this chapter is recommended only up to the time one surrenders himself for self-realization. In other words, as long as one does not have the chance to associate with a pure devotee, the impersonal conception may be beneficial. In the impersonal conception of the Absolute Truth, one works without fruit of resolve, meditates and cultivates knowledge to understand spirit and matter. This is necessary as long as one is not in association of a pure devotee. Fortunately, if one develops directly a desire to engage in Krishna consciousness and pure devotional service, he does not need to undergo step-by-step improvements in spiritual realization. Devotional service, as described in the middle six chapters of Bhagavad Gita, is more congenial. One need not bother about materials to keep body and soul together, because by the grace of the Lord, everything is carried out automatically. Translation, those who follow this imperishable path of devotional service and who completely engage themselves with faith, making me the supreme goal, are very, very dear to me. So this is the conclusion of chapter 12 of the Bhagavad Gita. Our acharyas have described that there are different topics. The first six chapters deal mainly with karma yoga. The last six chapters deal with jnana yoga. The middle six chapters deal with bhakti yoga. And we will see in various places Krishna recommends, oh Arjuna, you should do karma yoga, you are not qualified for jnana. But he also says the karmi is better than the jnani is better than the karmi. So he recommends all processes, even Ashtanga yoga. At the same time, we understand by reading the whole of the Bhagavad Gita that Krishna concludes that it is better to do bhakti. So other processes are mentioned in the scriptures and in the Bhagavad Gita. They are also praised. They also give good effects. Nevertheless, Krishna recommends the process of bhakti. So one conclusion is we have to do at least one of the processes, either karma, jnana, yoga, or bhakti. If we don't do any of the processes of scripture, then we're a real failure. So we should do at least one of these processes. So one can argue that, well, we can do any of them. Because scripture recommends them all. But if we look at the scripture, then we will see that different people are qualified for different types of yoga. Based on that logic, we can say most people have the lowest qualification. Therefore, everyone should do karma yoga. This was the opinion of Vedavyas, and that's why he wrote 18 Puranas for people in the Gunas. So for people in Tamagun, he wrote Shiva Puran and Skanda Puran, etc. For people in Rajagun, he wrote the Brahma Purana, Brahmanda Purana, Brahma Bharata Purana.
Brahma Purana, Brahmanda Purana, Purana Purana,
for people in Satvagun, he wrote the Vishnu Purana, Bhagavata Purana, Padma Purana, Narada Purana, Garuda Purana, etc.
Vishnu Purana, Bhagavata Purana, Narada Purana, Garuda Purana, Padma Purana, Sattva Purana, Tirula Mukhala.
But we see in Srimad Bhagavatam, it is told that Narada Muni chastised Vedavyas for doing this.
Srimad Bhagavatam, ittaru karyate seidadarkaga Narada Muni Vyasarai Vaidarai Paarkalam.
In the present age, this will not work.
In the yugatil, idu velai seiyadilla.
the whole process of recommending process according to qualification is to get people to go from one level to the next level to the next level.
மக்கள் பிரதேசங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வழிமுறையை பரிந்துரைப்பது என்பது அவர்கள் குணங்களில் மேன்மை அடைவதற்காகவே ஆகும்.
However, in Kali Yuga, people are not intelligent.
எப்படி இருக்கும் கலியுகத்தில் மக்களுக்கு புத்தி கூர்மை என்பது?
They are lazy.
மிகவும் சோம்பேறிகளாக
They are very attached to material enjoyment.
லௌகீக இன்பங்கள் காண்பதில் மிகுந்த பற்று கொண்டுள்ளார்களாக இருக்கிறது.
They have very short lifespan.
அவர்களது ஆயுள் மிகவும் குறைந்ததாக உள்ளது.
So at best, they will do one process and they won't advance beyond that.
ஆகவே இவர்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை எடுத்து செய்து அதில் முன்னேற்றமும் காண்பதில்லை.
Ever so everyone will choose the lowest process and the lowest guna and they won't go beyond that.
ஒரு குணாதிசயத்தினுடைய வழிமுறையை எடுத்து அதிலிருந்து மேலே முன்னேறுவதற்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது.
So therefore Narada Muni said that this is not going to work.
எனவே தான் Narada Muni இந்த வழிமுறைகள் உபயோகப்பட போவதில்லை என்று கூறினார்.
The purpose of scripture is to reach the highest goal, not stay at the bottom.
சாஸ்திரங்களின் குறிக்கோள் என்ன? உயர்ந்த நிலையை அடைவதே ஆகும், தாழ்ந்த நிலையிலேயே இருப்பதல்ல.
So therefore, he outrightly rejects this process of karma yoga.
எனவே தான் நாரதர் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் தவிர்த்திருக்கிறார்.
And he recommends that actually the only process to follow in Kali Yuga is recommend everyone to Bhakti Yoga.
எனவே தான் அவர் இந்த கலி யுகத்துக்கு உகந்தமான பக்தி யோகத்தை செய்ய வேண்டும், அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார்.
This is the highest process. But still everybody is qualified for it.
இந்த வழிமுறையே உன்னதமான வழிமுறை, இருப்பினும் அனைத்து மக்களும் செய்வதற்குரிய ஒரு முறையாகும்.
So the same recommendation is given in Bhagavad Gita.
இதே பரிந்துரை பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது.
And therefore at the end of Bhagavad Gita this is what Krishna recommends. Give up everything and only do bhakti.
ஆகையினால் பகவத்கீதையின் இறுதியில் கிருஷ்ணர் பரிந்துரைக்கின்ற அனைத்து செயல்களையும் விடுத்து
So at the beginning of the 12th chapter, which is the last of the 6 chapters concerning bhakti, Arjuna asks the question, should I go through this gradual process into karma yoga and then jnana yoga and astanga yoga and then come to bhakti, or shall I just do bhakti?
Bhakti yoga Arjuna Krishna நான் படிப்படியாக கர்மயோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கும் ஞான யோகத்திலிருந்து அஷ்டாங்க யோகத்திற்கும் அங்கிருந்து பக்தி யோகத்திற்கும் செல்ல வேண்டுமா அல்லது நேரடியாக பக்தி யோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்கின்றார்.
So Krishna answers, well, the end is the same. You come to bhakti in the end, but if you go through this gradual process, it is very difficult.
இதற்கு பதிலாக கிருஷ்ணர் கூறுகின்றார், முடிவு என்பது ஒன்றே, பக்தி யோகத்திலேயே அனைத்து முடிய வேண்டும். ஆனால் நீ படிப்படியாக இந்த முன்னேற்றத்தை முயற்சித்தால் இது மிகவும் கடினமாக அமைகிறது.
So that is why he rejects these other processes and says just do bhakti.
அதனால் தான் பகவான் மற்ற வழிமுறைகளை நிராகரித்து பக்தி யோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார்.
Nevertheless, the principles in jnana yoga are not completely useless.
எப்படி இருக்கணும், ஞான யோகத்தில் உள்ள வழிமுறைகள் கொள்கைகள் மொத்தமாக உபயோகமற்றவை என்று கூறிவிட முடியாது.
So some of that knowledge is useful for bhakti also.
இந்த ஞானமானது சில இந்த ஞானத்தின் சில பகுதிகள் பக்தி யோகத்தை மேற்கொள்வதற்கும் உபயோகப்படுகின்றன.
So, for instance, we do have at the beginning of the Bhagavad Gita Krishna's instructions to Arjuna about the soul being different from the body.
உதாரணத்துக்கு பகவத் கீதையின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் அறிவுரைக்கின்றார், ஆத்மா என்பது உடலிலிருந்து வேறுபட்டது என்று.
So this is useful for bhakti because the devotee of the Lord must also distinguish between material desire and spiritual desire.
இந்த ஞானமானது பக்தி யோகத்திற்கு மிகவும் மிகவும் தேவை. ஏனெனில் பக்தனானவன் லௌகீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு காண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உள்ளார்.
However, the process of jnana and its goal is different from that of bhakti.
எப்படி இருக்கணும், ஞான யோகத்தின் வழிமுறையும் அதன் குறிக்கோளும் பக்தி யோகத்திலிருந்து மாறுபட்டதாகும்.
The process of jnana is more difficult.
இந்த ஞான வழிமுறை மிகவும் கடினமானது.
And the goal is not as complete.
அதனுடைய குறிக்கோளும் முழுமையானதல்ல, பூர்ணமானதல்ல.
So therefore, Krishna of course rejects karma as being insufficient, but even he rejects jnana, even if it gives liberation. Therefore he indicates in this verse that one should follow the path which is dharma amritam.
எனவேதான் இந்த பதத்தில் கிருஷ்ணர் தர்மாமிர்தமாக கருதப்படும் இந்த வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார்.
அம்ருதம் of course means without death, eternal.
அம்ருதம் என்பது நித்தியத்தை குறிக்கின்றது.
உபநிஷத் it often refers to liberation.
இந்த உபநிஷத்துக்கு இந்த வார்த்தை சாதாரணமாக முக்தி என்பதை குறிக்கின்றது.
So whatever jnana can give, that is liberation, bhakti can also give.
எனவே ஞானம் கொடுக்கக்கூடிய இந்த முக்தியை பக்தி அளிக்க முடியும், பக்தி யோகம்
அளிக்கும். So we transcend birth and death.
எனவே நாம் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை பெறலாம்.
Of course, the other meaning of amrita is sweet.
அமிர்தத்தின் மற்றொரு பொருள் இனிமை.
Though we can say that all the paths are very wonderful because they're mentioned in the scripture, of all the different paths, bhakti is the sweetest.
If we can sasathil korapattulladanal inda valimurigal anaitum nanmai paikkakoodiyade endru naam kollam irukkum ivai anaitum bhakti yogame serndathu inimai vaayindha.
In fact, the path of jnana is considered to be very dry.
Jnana yogam or varanda valimuriyaga kandapadugirathu
and very bitter. Because you have to do lots of austerity and you have to study philosophy all day long.
ஏனென்றால் நீங்கள் நிறைய தத்துவம் படித்தறிய வேண்டும், மேலும் பல விதமான.
So most people do not relish studying philosophy and logic.
சாதாரண மக்கள் தத்துவத்தையும்
படிப்பதில்
ஒருவர் கர்மயோகத்தை பின்பற்றுவார்கள் அவர்களுக்கு சொர்க்கலோகம் என்பதன் மூலமாக அமிர்தம் என்பது
கிடைக்கிறது.
அது வந்து லௌகிகத்துக்கு இணை.
But that is all illusory, that's not permanent at all.
இது நித்தியமானதல்ல, அழிவிற்குரியது.
So that's actually very painful.
மிகவும் கடுமையான.
So the best process is the amrita of bhakti.
எனவே சிறந்த வழியை பக்தி யோகத்தின் மூலமாக
So the path is sweet because it is easier.
இந்த வழிமுறை இனிமையானது ஏனெனில் சுலபமானது.
We do not give everything up, but we engage everything in the service of the Lord.
நாம் அனைத்தையும் கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லை, அனைத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.
So instead of stopping the senses from acting, we engage the senses in bhakti.
எனவே புலன்களை வேலை செய்யாமல் நிறுத்துவதிலிருந்து அவற்றை புலன்களை பகவான் சேவையில் ஈடுபடுத்த பழக்கப்படுத்துகிறோம்.
And the result is very sweet. The result of bhakti is prema.
பக்தியின் பலன் என்பது பிரேமை.
So prema is also very sweet.
பிரேமையும் இனிமையானது.
Why is it sweet? Because it involves great affection.
ஏன் இது இனிமையானது? இது அன்பை ஈடுபடுத்துகிறது.
If we look at the goal of liberation from ajnana, there is no relationship.
குறிப்பாக நாம் ஞானத்திலிருந்து கிடைக்கும் முக்தியை பற்றி எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கு எந்தவிதமான ஒரு உறவும் இல்லை.
It is freedom from all relationships.
அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுதலை பெறுவதே முக்தியாக போகிறது.
So the bhakti in the liberated state is relationship with the Supreme Lord.
ஆனால் முக்தி என்ற அடிப்படையில் பக்தியானது பகவானுடன் தொடர்பு கொண்ட ஒரு உறவுமுறையாகும்.
So this is very sweet.
ஆகையினால் இது மிக மிக இனிமையானது.
So here Krishna is recommending the path of bhakti.
எனவே தான் இங்கு கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பரிந்துரைக்கிறார்.
So he also says that this person is he actually is must do this with the highest devotion.
மேலும் இத்தகைய மனிதர் இந்த வழிபடியை உன்னதமான பக்தியுடன் செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும்
That means that we select the Lord as the object of love.
அதாவது பகவானை அன்புக்கு பாத்திரமானவராக நாம் எடுத்துக்கொள்கிறோம்.
And with great conviction we offer everything to him.
முழு நம்பிக்கையுடன் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
If we select some other object that is not the Supreme Lord, then we cannot have that same dedication.
பகவானை தவிர வேறு எதையாவது குறிக்கோளாக எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த முடிவு கிடைப்பதில்லை.
If we choose Brahman, there is no form and no qualities and no activities of Brahman. One cannot dedicate oneself in the same way to that object.
Brahman என்றே நமது குறிக்கோளாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அங்கு உறவு கொள்வதற்கு எந்த விதமான நபரும் இல்லை. நமக்கு இதற்கு பக்தி யோகத்தை கேட்டுக்கொண்ட பலன்களும் அங்கு கிடைப்பதில்லை.
What is the object of karma?
கர்மயோகத்தின் குறிக்கோள் என்ன?
Self.
சுயம்.
We're not interested in others, we're interested in our own enjoyment.
நம்மளுடைய சுய இன்பத்தில் மட்டுமே நாம் கண்ணுகருத்தமாக இருக்கின்றோம், மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை.
So the path of bhakti means that we dedicate ourselves fully to the object of love.
Bhakti yogam endradhu nammai mulmayaga namad kurikkolukkuriya poruldan aikapaduthukkom.
And then Krishna says that person is very dear to me.
Avvaru thanai arpanithu kollavar enakku megavum megavum vendapettavar neriyavar endru Krishna kurikkirar.
So this shows the superiority of bhakti.
எனவே இது பக்தி யோகத்தின் மேன்மையை எடுத்து காட்டுகிறது.
In this chapter Krishna has explained that very quickly one who practices bhakti attains the Lord.
இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார் பக்தி யோகத்தை கடைபிடிப்பவர் வெகு விரைவில் தன்னை வந்து அடைகின்றார் என்று கூறுகிறார்.
Very quickly attains liberation.
வெகு விரைவில் முக்தியை அடைகின்றார்.
And so how is that possible?
இது எவ்வாறு சாத்தியமாகிறது?
And it's possible because the Lord has great affection for the devotee.
This sadhya menil bhagavan bhaktar vedam perantu sir.
So the Lord of course says I am not dear to anybody, I'm not I don't hate anybody. He says that, but I do have great affection for my devotee.
Bhagavan naam yaarukkum yaaramum pratyegamaga anbu kaattadille yaaramum verpu kolladille endru kooli irukkindra irpinum பக்தர்களிடம் பேரன்பு கொண்டதாகவும் கூறுகிறார்.
So if a person has a great attraction and devotion to the Lord, then the Lord has very great attraction for that devotee.
எனவே ஒருவர் பகவானிடம் பேரன்பும் பக்தியும் கொண்டாரேனால் பகவானும் அப்பக்தரிடம் அன்பு காட்டுகிறார்.
So one completely dedicates himself to the Lord, then the Lord is very attractive.
எனவே ஒருவர் தன்னை முழுமையாக
So therefore it is ativa priya, very 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 dear to them. So it is explained in the nectar devotion that one of the qualities of bhakti, actually the highest quality of bhakti, is that bhakti controls the Lord.
Bhakti rasamrasangalil kurapattulladhu enavil பக்தியின் உயர்ந்த மேன்மையான குணம் என்னவெனில் பக்தர்கள் பகவானை கட்டுப்படுத்தும் அன்பினால்.
So the Lord is the controller of everybody.
பகவான் தான் அனைத்தையும் அனைவரையும் கட்டுப்படுத்துபவர்.
Nobody can control the Lord by definition.
அவரை விளக்குவதன் பிரகாரம் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது.
But bhakti controls the Lord.
ஆனால் பக்தி என்பது பகவானையும் கட்டுப்படுத்தும்.
So this of course is not a bad quality of the Lord that he is under the control of the devotee. It's a good quality of God.
பக்தர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது பகவானுக்கு இருந்தாலும் விசேஷம்.
So the greatest quality of God is his affection.
பகவானுக்கு சிறந்த தன்மை என்னவெனில் அவரது அன்பு.
So though God has all power, His affection is greater than his power.
அவருக்கு பலவிதமான சக்திகள் அனைத்து சக்திகளும் இருப்பினும் அவரது அன்பானது அனைத்தையும் விட தலைப்பது.
So if the two qualities are there, generally the affection wins and that becomes predominant in the Lord.
இந்த இரண்டு குணங்களை எடுத்துக்கொள்வது சாதாரணமாக அன்பே விருப்பி அடைகின்றது. அதை நான் இப்படி கேட்பான்.
That is particularly true of Krishna. Other forms of God are also affectionate, but they also like to show power. So therefore we often think of God as a king. So God is often depicted as someone sitting in a palace with on a throne. And he's surrounded by ministers and followers, and servants and citizens and everyone. And so we see that with Vishnu and even with Rama. And similarly in other religions also we'll see that same conception of God. So that means that that power aspect of God becomes quite prominent. In Krishna, however, we see that the power aspect becomes invisible. And instead we have his affection. So that is represented by Krishna in his Vrindavan pastimes. So in Vrindavan he does not sit on a throne in a palace and has servants all around him. He's only a small child. And he herds the cows every day. He plays with his friends. And mother Yasoda cooks for him. So there we do not think of Krishna as a god. So there that sweetness becomes very prominent. That does not mean that Krishna is not all powerful. So therefore we see that Krishna does display his powers. So he kills Putana. He kills Sakatasura. Touches his foot to the cart and Sakatasura dies. He kills Trinavarta. He just holds his neck and it becomes heavy and then Trinavarta falls to the ground. He lifts up Govardhan Hill on the little finger of his left hand. He dances on the head of Kaliya, who's full of poison. He kills Agasura by entering into his mouth. So Krishna does display his powers, nevertheless, the sweetness predominates. So in the form of Krishna, Krishna has all powers, but he also has all sweetness. Therefore, this is the most amrita. So, in the Bhagavata, Narada Muni recommends Veda Vyas, you should simply tell everyone to practice bhakti to Krishna.
எனவேதான் நாகமுனி வேதவாசகன் பாகவதத்தில் கூறுகிறார், அனைவருக்கும் பக்தி யோகம், கிருஷ்ணரிடம் பக்தி செலுத்த பரிந்துரையுங்கள் என்று கூறுகிறார்.
Krishna is the sweetest form and therefore the people of Kali Yuga by giving bhakti to Krishna will very easily develop their attraction.
கிருஷ்ணரது ரூபமே மிக மிக இனிமையானது, அவருக்கு பக்தி செய்வதன் மூலமாக கலி யுகத்தில் மக்கள் நன்மை அடைவார்கள் என்று கூறுகிறார்.
So therefore it is better to forget all the other processes. So by practicing bhakti to Krishna, one very quickly can develop that devotion and surrender.
Anyway, bhagavan krishna ko bhakti se seva mein aha over avaram saranaiyum bhakti koduvum mehum veliya.
And Krishna, because he responds to the devotee, then he becomes very, very merciful.
Krishna paripikumbhade anbe lakshakalaha mehum mehum veliya.
So the greatest mercy of Supreme Lord is that he gives bhakti.
Agave bhagavanadu perum karunaiyinavil avar namakkaga bhaktiyai tharugindrar.
He can give anything material, he can give liberation also.
நமக்கு வேண்டிய எந்த ஒரு லௌகிக பொருளையும் அவரால் கொடுக்க முடியும், நமக்கு முக்தியையும் கொடுக்க முடியும், இருப்பினும் அவர் பக்தியையே மேன்மையாக
தருகின்றார். Everything is all accomplished.
அவர் பக்தியை கொடுக்கும்போது நமக்கு தேவையான அனைத்தும் பெறுகின்றோம்.
Therefore, very easily the devotee achieves liberation.
எனவே பக்தர்கள் வெகு ரொம்ப சுலபமாக முக்தியை அடைகின்றனர்.
And relief from all suffering.
மேலும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர்.
But he attains much more.
அது மட்டுமல்லாமல் மேலும் பலத்தை அடைகின்றனர்.
So therefore Krishna recommends this process rather than the other processes.
எனவேதான் பகவான் கிருஷ்ணர் மற்ற வழிமுறைகளை இந்த வழிமுறையே மேன்மையானது, பக்தி யோகம் மேன்மையானது என்று பரிந்துரைக்கின்றார். சந்தேகத்தில் விளக்கம் கேட்கலாம்.
Why is Narada attached to Narayan rather than Krishna? That's the question. Of course, in general, Narada Muni preaches bhakti to Vishnu.
Narada bhakti yogate parinduvikindar irundhalum avar Vishnuvidame pattukondullar
yenendru. He appears as the son of Brahma at the very beginning of Brahma's life.
Brahmavin aarambathil அவர் பிரம்மாவின் மகனாக பிறவியிருக்கின்றார்.
And his bhakti is dasya bhakti, that is he acts as the servant of the Lord.
அவர் கொண்டுள்ளது தாசிய பக்தி, அதாவது பகவானது சேவகனாக அவர் இருக்கின்றார்.
So he lasts throughout the whole lifetime of Brahma and he preaches every day of Brahma.
இவர் பிரம்மாவின் வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றார், பிரம்மாவின் ஒவ்வொரு நாளிலும் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார்.
So Krishna only appears in one period in the day of Brahma, that is in 28th cycle of Vaivasvata Manvantara.
Yuruddhattal Vaivasvata Manvantara Surajil Krishna Brahmavin or Nain Gurbhugiri Thotamaitinda.
And he stays for 125 years. So before that time, generally he doesn't preach about Krishna.
ஆகவே இதற்கு முன்னால் இந்த காலகட்டத்திற்கு முன்னால் சாதாரணமாக அவர் கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம்
செய்கிறார். Generally we see him preaching about Vishnu.
ஆகவே தான் நாம் சாதாரணமாக அவர் கிருஷ்ணரை பற்றி எடுத்துக் கொள்வதை பார்க்கலாம்.
However, when Krishna appears, then he also appreciates Krishna.
இப்போ கிருஷ்ணர் அவதரிக்கும்போது அவர் கிருஷ்ணரை கருங்கொள்வதை காணலாம்.
So we see that when Krishna was born, then he understood, or just before he was born, when it comes to this whole plot to kill him, etc. He was trying to hurry up the whole process of Krishna being born, and Krishna killing the demons, etc.
Thank you.
Oh, yeah, bhakti is in the middle and jnana is at the end. So some people will say that shows that jnana is supreme. Karma is lowest, bhakti is second, and jnana is highest.
பகவத்கீதையில் பக்தியோகம் என்பது நடுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்ம யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் இடையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் என்பது கேள்வி. அதற்கு குரு மகாராஜ் அவர்கள் கூறுகிறது, இது வந்து சில பேர் ஞான யோகம் கடைசியில் கொடுக்கப்பட்டதால் ஞான யோகமே சிறந்தது, கர்மயோகம் அதற்கு பிறகு பக்தியோகம் பிறகு ஞான யோகம் என்று கூறலாம்.
However, the statements of Bhagavad Gita contradict that, because at the end of chapter 6 of Bhagavad Gita, Krishna says that jnana is superior to karma, astanga yoga is superior to jnana, and bhakti is superior to astanga yoga. So there he says bhakti is the highest. And at the end of the Bhagavad Gita, Krishna says forget everything, just do bhakti. So therefore we see at the end of the 6th chapter, end of the 12th chapter, he indicates bhakti is the highest.
இந்த விதமான வாதங்களை பகவத்கீதையின் ஆராதத்தியத்தின் இறுதியில் கிருஷ்ணரே மறுத்திருக்கிறார். இங்க அவர் கர்மயோகத்தை விட ஞானயோகம் சென்றது, ஞானயோகத்தை விட அஸ்தாங்கம் மேலானது, அதை விட மேலானது பக்தியோகம் என்று தெள்ள தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார். மேலும் பகவத்கீதையின் இறுதி பொழுது அவர் அனைத்தையும் அனைத்து செயல்களையும் விட்டு என்னிடம் சரணடை என்றும் எடுத்துக் கூறுகின்றார். அவைகளுக்கு நாம் தெரிந்து கொள்ள பக்தியோகமே தலைவர்.
Therefore, at the end of the Karma Yoga section, chapter 6, he indicates bhakti. At the end of the Gyan Yoga section, chapter 8, he indicates bhakti. And then in the bhakti section, chapter 12, he also indicates bhakti. Now, of course, it would have been clear to put the bhakti chapters at the end. However, the Lord does not always speak in the clearest manner. Sometimes bhakti is hidden. So, in order to cater to all tastes, sometimes the Lord and the Rishis, they hide bhakti. And so that is the case here. Instead of putting bhakti at the end, he puts it in the middle. And we see the same procedure in the Bhagavatam. What happens in the last of the Bhagavatam? Jnana. Canto 11, Jnana.
இதே முறை பாகவதத்திலும் நான் காணலாம். பாகவதத்தின் இறுதியில் 11வது காண்டத்தில் ஞானம் பிறக்கப்படுகிறது.
Another reason is that it symbolically represents that without bhakti, jnana is a failure, and without bhakti, karma is a failure.
மேலும் இன்னொரு காரணம் என்னவெனில், இது குறிப்பாக நமக்கு குறிப்பு காட்டுவது என்னவெனில், பக்தி யோகம் இல்லாமல் கர்மயோகமும் ஞானமும் செயல்படாது.
So by putting bhakti in the middle, it touches the jnana and it touches the karma yoga sections, and therefore it gives life to both. Bhishma Chakravarti gives an analogy. Just as we may have a precious jewel, like a diamond.
ஒரு ரத்தினம் விலை உயர்ந்த ஆபரணம் நம்ம எடுக்கலாம்.
So we don't leave the diamond out on the floor or the table.
ஆகினால் அந்த ரத்தினத்தை தரையிலோ அல்லது ஒரு மேஜை மீதோ போட்டு வைப்பதில்லை.
We buy a nice box and we stick it in the box.
ஒரு நல்ல பெட்டகத்தை பெற்று அதில் அடைத்து வைக்கின்றோம்.
So we protect it.
அதை நாம் காப்பாற்றுகிறோம்.
So that box has a bottom part and it has a lid.
அந்த பெட்டகத்துக்கு அடிப்பகுதி என்பது வந்து மூடி என்பது.
So in the same way, the Karma Yoga acts as the bottom part, and the Gyan Yoga acts as the top part, and the Bhakti is in the middle like that. So Bhakti is like the jewel encased in the Karma and the Gyan Yoga.
Bhakti Yoga is the Avaran Shukotadakum, the Gyan Yoga and Karma Yoga, the Petra is the Kukurvati.
சரணாகதி பற்றி
First of all, surrender is easier or not?
Or?
Surrender.
Surrender.
Yeah. Difficult or easy?
Easy. Well, in one sense, it is easy.
ஒரு விதத்தில் பார்க்க போனோம்னா சரணாகதி என்பது சுலபமே.
Of course it depends on the definition.
ஆனால் இது வந்து அதனுடைய விளக்கத்தை பொறுத்து.
Now in the Ramanuja Sampradaya, the surrender is the easy process.
ராமானுஜர் சம்பிரதாயத்தில் சரணாகதி என்பது மிக மிக எளிமையான காரியம்.
We simply make the decision to surrender and that's enough. That's easy.
சரணடைய வேண்டும் என்ற முடிவை நாம் எடுத்தோமேனால் போதும். அதுவே சரணாகதியாக கருதப்படுகிறது.
However, with that decision to surrender, that means after that point we have to do activities which correspond to the surrender. That may be more difficult. So therefore surrender is not simply one moment, it has to be continuous.
அங்கே சரணாகதி என்பது ஒரு நொடி பொழுதில் ஒரு நொடி பொழுதியை குறிப்பதல்ல, அது தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
So when it is continuous, it becomes more difficult.
We have some sponsors for today's program. So we request all the members to follow. Mr. V. Jagannathan and Mr. Jagannathan and family. Today Prabhupada has sponsored of the Sunday feast prasadam. I request him and his family to come to the Sunday feast.